பிரல்லாத் மகாராஜ் கீ, ஸ்ரீல பிரபுபா.
பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 4 பதம் 21, நான்காவது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமாம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாச ததோஜயா உதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யாம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. நிராசீத் யதா சித்தாத்மா, நிராசீர்யத சித்தாத்மா த்யக்தா சர்வ பரிக்ரஹ, த்யக்த சர்வ பரிக்ரஹ, த்யக்த சர்வ பரிக்ரஹ. சாரீரம் கேவலம் கர்ம, சாரீரம் கேவலம் கர்ம. குர்வன் நாப்னோதி கில்பிஷம், குர்வன் நாப்னோதி கில்பிஷம். நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ, சாரீரம் கேவலம் கர்ம, குர்வன்னாப்னோதி கில்பிஷம். நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ, சாரீரம் கேவலம் கர்ம, குர்வன்னாப்னோதி கில்பிஷம். நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ, சாரீரம் கேவலம் கர்ம, குர்வன்னாப்னோதி கில்பிஷம். நிராசீர்யத சித்தாத்மா சாரீரம் கேவலம் கர்ம, கர்வன்னாப்னோதி கில்பிஷம்.
மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. இத்தகு உணர்வுடையோம் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமையானவர்களை எல்லாம் துறந்து வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே செயலாற்றுகின்றான். இவ்வாறு செயல்படுவதால் அவன் பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. பொருள்வை கிருஷ்ண பக்தன் தனது செயல்களில் நல்ல தீய விளைவுகளால் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. கிருஷ்ண பக்தன் தனது செயல்களில் நல்ல தீய விளைவுகள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அவனது மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்பாட்டில் உள்ளது. நான் பரமனின் அம்சம் என்பதால் என்னால் செய்யப்படும் செயல்கள் உண்மையில் என்னால் செய்யப்படுபவை அல்ல, என் மூலமாக பரமனால் செய்யப்படும் செயல்களே என்பதை அவன் அறிவான். கை நகரும் போது அது கையின் சுய விருப்பத்தினால் அல்ல, முழு உடலின் முயற்சியினாலேயே அது நகர்கிறது. சுய புலனுகர்ச்சியில் ஆர்வம் இல்லாத கிருஷ்ண பக்தன் எப்போதும் பரமனின் ஆவலுடன் இணைந்துள்ளான். ஓர் இயந்திரத்தின் பாகத்தை போல அவன் செயல்படுகிறான். இயந்திரத்தின் பகுதி எவ்வாறு எண்ணெயிடப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறதோ அதுபோல கிருஷ்ண பக்தனும் பகவானின் திவ்யமான தொண்டில் ஈடுபடுவதற்காக தனது செயல்களால் தன்னை பராமரித்துக் கொள்கிறான். எனவே அவன் தனது முயற்சிகளின் விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. ஒரு மிருகத்தைப் போல அவனது உடல் கூட அவனுக்கு சொந்தமானது கிடையாது. மிருகத்தின் சொந்தக்காரன் சில சமயங்களில் தனது மிருகத்தை கொடூரமாக கொன்றாலும் அது எதிர்ப்பதில்லை. உண்மையில் அதற்கு சுதந்திரம் ஏதும் இல்லை. தன்னுணர்வில் முழுமையாக ஈடுபட்டுள்ள கிருஷ்ண பக்தனுக்கு எந்த பௌதிக பொருளின் மீதும் பொய்யுரிமை கொண்டாடுவதற்கு நேரமில்லை. உடலையும் ஆத்மாவையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக அநியாயமான வழியில் செல்வம் சேர்க்கும் அவசியம் அவனுக்கு இல்லை. எனவே இத்தகு பௌதிக பாவங்களால் அவன் கலங்கமடைவதில்லை. தனது செயல்களின் எல்லா விளைவுகளிலிருந்தும் அவன் விடுதலை பெற்றவனாவான். ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞான் திமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன சலாகயா தத்ஸரோம் மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோவீஷ்டாம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமயம் ததாதிம் ஸ்வபதாந்திகம். வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரோ வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபாம் சாகரஜாதம் சககணரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதா சககணலலிதா ஸ்ரீவிசகம் ச நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாகஸ்வாமினி விநாமினே நமாச்சாரிய பாதானி தாகிருபதாயினே கௌரகததாமதாய ஹர் கிராமதாரிணே நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி விநாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு புதுசா யாரா வந்திருக்காங்களா கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு? இந்த இனிமையான மாழை பொழுதுல நம்ம எல்லாரும் இங்க ஒன்று சேர்ந்திருக்கோம். ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா தேவியோடைய சந்நிதியில அவங்களுடைய ஆசீர்வாதத்துல நம்ம இங்க கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஒன்று சேர்ந்திருக்கோம். சத்சங்க நிகழ்ச்சியில் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஜெகநாதருடைய ஆசீர்வாதத்தை பெறணும், அவங்க மேலும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற அடையணும், நம்ம எல்லாருமே பகவான் மேலே தூய்மையான அன்பு பிரேமத்தை வளர்த்துன்றணுங்கிறதுக்காக நம்ம ஒருக்கா கூடி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. கீழே உட்கார முடியாதவங்க சேர்ல உட்காந்துக்கலாம். யாருக்காவது கஷ்டமா இருந்தா உபன்யாசம் கேட்கறதா முக்கியம், எப்படி உட்காந்துருக்கோம் முக்கியம் இல்ல. சேர்ல உட்கார இன்றைக்கு நம்ம பகவத்கீதையில் எடுத்துட்டுருக்கிற ஸ்லோகம் நிராசீர் எத சித்தாத்மா தக்த சர்வ பரிக்கிரக சாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ஆப்னோதி கில்பிஷம். இத்தகு உணர்வடையோ மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வை எல்லாம் துறந்து வாழ்வின் அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே செயலாற்றுகிறான். இவ்வாறு செயல்படுவதால் அவன் பாவ விளைவுகளில் பாதிக்கப்படுவதில்லை. கடந்த சில வாரங்களா நம்ம நான்காவது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்கள் எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்கோம். பிரபுபாவுடைய கருணையினால முந்தைய ஆச்சாரிய கருணையினால ஓரளவுக்கு நம்ம பகவத்கீதையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுடைய கருணை இருந்தாதான் அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். மூன்றாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். கிருஷ்ணா, பாவம்னே தெரிஞ்சு ஏன் ஒருத்தன் பாவம் செய்யறான், அவனுக்கு தெரியுது நான் பண்றது பாவம் தான், அப்புறம் ஏன் அதை செய்யறான் அப்படின்னு கேட்டார். அவனுக்கு தெரியுது நான் பண்றது பாவம்னு, அப்படி நான் பண்றது பாவம்னு தெரிஞ்சே ஏன் ஒருத்தன் பாவம் செய்யறான் அப்படின்னு யார் கேட்டாங்க? யார்கிட்ட கேட்டாங்க? கிருஷ்ணர். இப்ப கிருஷ்ணர் சொன்னார், காமேஷ குரோதேச ரஜோகுண சமுத்பவ. அர்ஜுனா, அதுக்கு காமம் தான் காரணம். காமம், அந்த காமம் பேராசை அவனை பாவம் செய்ய தூண்டுது. அப்படி அவனுடைய ஆசைகள்லாம் பூர்த்தி அடையாத பொழுது அவன் அது கோபம் ஏற்படுது. காமத்திலிருந்து கோபம் உற்பத்தி ஆகுது. காமத்திலிருந்து கோபம், கோபத்திலிருந்து அறியாமை, இப்படி அடுத்தடுத்து நம்ம துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுறோம். இதுதான் முந்தைய அத்தியாயங்களில் கிருஷ்ணர் தெளிவாக நமக்கு விளக்கி சொன்னார். காமத்திலிருந்து கோபம், கோபத்திலிருந்து அறியாமையும், அறியாமையிலிருந்து என்ன செய்யணும் தெரியாம ஒருத்தன் திரும்பவும் பிறப்பிறப்பு சக்கரத்தில் சொல்லணுன்றான். அப்போ எல்லா பிரச்சனையும் காரணம் நம்முடைய மனதும் புலன்களையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தாமல் இருக்கிறது தான் முக்கியமான காரணம். எப்போ வந்து நம்ம மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன் வந்து இந்த காலத்தில் ஜனங்களுக்கு சந்தோஷம் இல்லை, நம்ம எல்லோரும் ஏன் கஷ்டப்படுறோன்னா முக்கியமான காரணம் நம்முடைய மனது தான். வேறு யாருமே நமக்கு, வேறு யாராலும் நமக்கு துன்பத்தை விளைவிக்க முடியாது. நம்முடைய மனது தான் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துது. ஏன்னா சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிறோம், சில விஷயங்களை ஏற்றுக்கொள்றதில்லை. நமக்கு அனுகூலமா நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கிறோம், நமக்கு சந்தோஷம் தராத விஷயத்தை நம்ம ஏற்றுக்காம அதனால வருத்தப்படுறோம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் நாரத முனிவர் ரொம்ப அழகா சொல்றார் வியாசதேவர்கிட்ட, எப்படி ஒருத்தர் வந்து சந்தோஷத்தை விரும்பாம துக்கத்தை யாரும் விரும்புறதில்லை. துக்கத்தை விரும்பாதப்ப கூட துக்கம் நம்ம கிட்ட வருது. எப்படி நம்ம சந்தோஷத்தை விரும்பினா கூட சந்தோஷம் வருதா இல்லையா? தஸ்யே வகையதோ கதிதெய்வ கோபிதோ நல்லப்பேதைய பிரபனா உபரியதக தள்ளப்பேதைய துக்கவர் அந்நியவர் சுகம் காலேன சர்வத்திர கபீர ரமசா. நாரத முனிவர் என்ன சொல்றாருன்னா, வியாசதேவரே, பொதுவா இந்த உலகத்துல நம்ம யாருமே துக்கத்தை விரும்புறதில்லை, சுகத்தை தான் விரும்புகிறோம். துக்கத்தை விரும்பாமலும் நமக்கு துக்கம் வரும்போது அதே மாதிரி சந்தோஷம் வர தயாராக இருக்கும், மாறி மாறி வரும். நம்ம துக்கத்தை விரும்பலைனா கூட நமக்கு துக்கம் வருது, அதே சமயத்தில் நம்ம விரும்பினாலும் சந்தோஷம் வருது. ஆனால் நம்ம சந்தோஷத்தை விரும்புகிறோம், நம்ம எல்லாருமே விரும்புறது சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனால் துக்கத்தை யாரும் விரும்புறதில்லை. எப்படி துக்கமும் வருதோ அது போல சுகமும் வரும். அதனால வெறுமனே அதை பொறுத்துக்க பழகிக்கணும், அவ்வளவுதான். இன்ப துன்பங்கள்ல யார் பாதிப்படையாம இருக்காங்களோ அவங்க தான் தீரன்னு சொல்லப்படுவாங்க. தீரன் அப்படின்னா இரட்டிப்பு தன்மைகளால் பாதிக்கப்படாது. இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இதெல்லாமே இருக்கும். இந்த இரட்டிப்பு தன்மைகளால் யார் பாதிக்கப்படாமல் இருக்காங்களோ அவங்க தான் தீரன். இப்போ நம்ம எல்லாரும் தீரன் ஆகணும், அதுதான் கிருஷ்ணருடைய விருப்பம். கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, பகவத்கீதை மூலமா நம்மளெல்லாம் தீரன் ஆகிறதுக்கு உதவி செய்யறாரு. நம்ம வந்து தீரன் கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ இன்பம் வந்தா அனுபவிக்கிறோம், துன்பம் வரும்போது வருத்தப்படுறோம், லாபம் வந்தால் சந்தோஷப்படுறோம், நஷ்டமாயிட்டா துக்கப்படுறோம், விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இந்த ரட்டிப்பு தன்மையில் நம்ம மாட்டின்னு இருக்கோம். பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு. பிரச்சனை வந்து எங்க இருக்கு? ஆரம்பத்திலிருந்து முதல் வெளியில் சொல்றாரு, மனமும் அறிவும். மனது, மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை வந்து சிந்திக்கிறது அறிவு. இந்த மனமும் அறிவும் ரெண்டுமே பக்குவம் அடையும் போது ஒருத்தன் தீரனாக முடியும். யாருடைய மனது பக்குவமா இருக்கோ, யாருடைய அறிவு வந்து சரியா செயல்படுதோ அவன் தீரனாகும். அப்ப மனதையும் அறிவையும் செயற்கையான முறையிலால நம்ம பக்குவப்படுத்த முடியாது. ஏ மனமே, நீ ஒன்னு சிந்திக்காத சிந்திக்காதன்னு சொல்ல முடியாது. ஏ அறிவே, நீ மனது சொல்றத கேட்காத. அப்ப மனமும் அறிவும் செயற்கையான முறையில கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப மனதுக்கும் அறிவுக்கும் இயல்பான வேலை என்னன்னா, அவங்களோட கிருஷ்ணருடைய பக்தி சேவையில் ஈடுபடுத்துறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தி சேவையில் ஈடுபடுத்தும் போது அந்த மனதும் அறிவும் பக்குவம் அடையும். அதுதான் இத்தகைய அறிவுடையவன் மனதும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒருத்தர் பக்தி சேவை பண்ணும் போது அவனுடைய மனதும் அறிவும் முழுமையாக கட்டுப்படும். செயற்கையான முறையில் கட்டுப்படுத்த முடியாது. மனதை வந்து கிருஷ்ணருடைய நாமங்களை சொல்லி அதை கேட்கணும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அதுக்கப்புறம் அறிவு, கிருஷ்ணர் சம்பந்தமான புத்தகங்களை படிக்கணும், கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்கணும். இப்படி யாருடைய மனதும் அறிவும் பக்குவப்படுதோ, பக்தி சேவையில் ஈடுபடுத்தப்படுதோ, அவர் என்னவாரு, தனது சொத்துக்கள் மீதான உரிமையானவர்கள் எல்லாம் திறந்துடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும், எதுவுமே என்னுடையது கிடையாது. எப்போ நான் எனது என்னுடையதுங்கிற தளத்துக்கு தளத்துக்கு வரமோ அப்ப வந்து பிரச்சனை தான். இது என்னுடைய நாடு, நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை சேர்ந்தவன், இந்த இடம் எனக்கு சொந்தமானது, இப்படி எல்லாம் வரும்போது பிரச்சனை. ஆனா எதுவுமே என்னுடையது கிடையாது, எல்லாமே பகவானுடையது. ஈசாவாசம் இதம் சர்வம், எல்லாமே பகவான் கொடுத்திருக்காரு. அப்ப உரிமை கொண்டாடுறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆனா உண்மையில அப்பாவுடைய சொத்தை பையன் உரிமை கொண்டாடலாம். அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்கிறதுக்கு பையனுக்கு உரிமை இருக்கு, ஆனா அதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், இறைவன் கிருஷ்ணன் நம்முடைய தகப்பன், இந்த அகிலத்தோடைய தாய் தந்தை எல்லாமே நானே சொல்றார் கிருஷ்ணர் பகவத்கீதையில. பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாத்தா பிதாமக, இந்த அகிலத்துடைய தாய் தந்தை பாட்டனார் எல்லாமே நான் தான் அர்ஜுனான்னு சொல்றேன். அப்ப நம்முடைய தந்தை அவருதான். அப்ப அவருடைய சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு, ஆனா அது துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. எப்ப ஒரு உண்மையான பையன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்தை அனுபவிப்பார், ஆனா தகப்பனுக்கு சேவை பண்ணுவார், தன்னுடைய அப்பாவுடைய சேவையில் அதை ஈடுபடுத்துவார். அதே போலதான் இந்த உலகம் வந்து பகவானுடைய சொத்து. இந்த உலகம் மட்டும் இல்ல, நம்மளே பகவானுடைய சொத்து தான். இந்த ஆத்மா எங்கிருந்து வந்தது, இந்த உடல் எங்கிருந்து வந்தது, எல்லாமே பகவான் கொடுத்ததுதான். அப்ப எப்படி பார்த்தாலும் ஆத்மாவோ உடலோ உலகமோ நம்ம என்ன இங்கிருந்து எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாமே பகவானுடைய சொத்து தான். அதை யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லி முடிப்பார். அஞ்சாவது அத்தியாயம் முடியும் போது கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்வார், யார் ஒருத்தர் எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும்? நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறோம், ஆனா யாரு சந்தோஷமா இருக்க முடியும்? கிருஷ்ணர் சொல்றார், போர்த்தாராம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் யாத்மாவாம் சாந்தி மிர்ச்சதி. எப்போ சந்தோஷமா இருக்கும்னா போக்தா அனுபவிப்பாளர். நான் உண்மையான அனுபவிப்பாளர் கிடையாது, கிருஷ்ணர் தான் உண்மையான அனுபவிப்பாளர். போக்தா அனுபவி, கிருஷ்ணர் தான் உண்மையான அனுபவிப்பாளர். அவர் அனுபவிப்பாளர், நான் அனுபவிக்கப்பட வேண்டியவர். நான் அனுபவிப்பாளர் கிடையாது, பகவான் அனுபவிப்பாளர், நான் அனுபவிக்கப்பட வேண்டியவன். இதுதான் பகவானுக்கு நமக்கு உள்ள உறவு. அப்ப உண்மையான அனுபவிப்பாளர் கிருஷ்ணா. போக்தாராம் யஜ்ய தவசம், எல்லா யாகங்களையும் தவங்களையும் அனுபவிப்பாளர் கிருஷ்ணர் தான். சர்வலோக மகேஸ்வரம், இந்த அகிலத்திற்குள்ள எல்லாத்துக்கும் சுகிருதம், நன்மை விரும்பி, நம்முடைய உண்மையான நன்மை விரும்பி கிருஷ்ணர் தான். அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்முடைய உண்மையான நன்மை விரும்பி, நன்மை விரும்பி பகவான், நன்மை விரும்பி பகவானா? அப்ப அம்மா அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் சொல்ல என்ன இருக்கு? தாயினும் ஆயின செய்யும் நான் கொண்டு கொண்டே நாராயணன் நாமும் ஒரு ஆழ்வார் பாடுறார். பெற்ற தாய் கூட எதிரியாயிருவான். நமக்கு ஆச்சரியம் வரும், அது எப்படி சொல்றீங்க? ஒரு பெற்ற தாய் எப்படி எதிரியாக முடியும்? ஆயிருக்காங்களே, பெற்ற தாய் கூட எதிரி ஆயிட்டாங்க. எப்படி எதிரி ஆயிட்டாங்க? பரதனுக்கு இஷ்டமே இல்லை அயோத்தியா சக்கரவர்த்தி ஆகணும்னு, ஆனா கைகேயி தன்னுடைய பையனுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி ராமர வனவாசம் அனுப்பிச்சார் காட்டுக்கு 14 வருஷம். பரதன் சந்தோஷமா இருந்தாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு? நீ தாய் இல்லை என் பேய்னு சொன்னார். நீ என்னுடைய தாய் இல்லை, நீ என்ன பெற்ற பேய் அப்படின்னு பரதன். அப்ப பெற்ற தாய் கூட எதிரி ஆயிருவாங்க. பெற்ற தாயே ஒருத்தருக்கு எதிரியாக மற்றவங்க பத்தி சொல்ல என்ன இருக்கு? அதனால எல்லாரும் உண்மையான நலன் விரும்பி பகவான் தான் சுகிருதம் சர்வபூதானாம், எல்லா உயிரிகளுக்கும், மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, தாவரங்கள், பறவைகள், விலங்கிலங்கள், புழுக்கள், பூச்சி வகைகள், எல்லா ஜீவராசிகளுக்கும் நண்பர் பகவான். ஒரு ஜீவராசி உயிர்வாடி ஒரு ஆத்மா தன்னுடைய கர்ம வினையினால, நம்முடைய முன்ஜென்ம கர்மத்தினால பிறவி எடுக்கிறோம். அந்த ஆத்மா முன்ஜென்ம கர்மத்தினால ஒரு புழுவா பிறவி எடுத்தா கூட அந்த புழு கூட கூட கிருஷ்ண பரமாத்மாவை கூடவே இருக்கார். சில சமயங்கள மலத்துல கூட புழு இருக்கும், அந்த மலத்துல புழு இருக்குன்னா அந்த ஆத்மா தன்னுடைய முன்ஜென்ம கர்மத்தினால மலத்துல புழுவா இருக்கு, அந்த ஆத்மா அந்த கர்மத்தை அனுபவிக்குது. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த ஆத்மா கூட பரமாத்மாவை கூட இருக்கார், அதனால அவரை கலங்கப்படுறதில்லை, அவரை யாரும் கலங்கப்படுத்த முடியாது. சில சமயங்கள் சூரியன் கூட மலத்துல எல்லாம் விழும், சூரியனுடைய கதிர் வந்து மலத்துல விழுகுது, அதனால சூரியன் அஸ்தமாகிறது இல்ல, அந்த இடம் தான் சுத்தமாகும். அந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பவும் நம்ம கூட இருக்காரு, நம்ம உணராதனால அஸ்தமா இருக்கும், எப்ப உணர்றோமோ நம்ம சுத்தமாயிடுவோம். பகவான் எப்பவும் என் கூட இருக்காரு, அவர் என்ன வழி நடத்திட்டு இருக்காரு, எல்லாமே அவருக்கு சொந்தமானது. இதுக்குதான் இதுதான் சரணாகதி. சரணாகதினா வேற ஒண்ணும் இல்லை, இது எதுவுமே என்னுடையது கிடையாது, எனக்குன்னு சுதந்திர தனி சுதந்திரம் ஒன்றும் கிடையாது, பகவானுடைய உருப்படி நான் செயல்படுவேன். அப்ப பகவானுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பகவான் நம்ம கிட்ட என்னது பார்க்கிறார், பகவான் என்ன நம்ம கிட்ட விரும்புறார், பகவான் நம்ம கிட்ட ஒண்ணுமே கேட்கல. நீ கோயிலுக்கு வரும்போது ஒரு 1000 ரூபாய் பணத்தை கொண்டு கொடு, இல்ல நிறைய பழங்கள் வாங்கிட்டு வா, இல்ல நிறைய ஆபரணங்கள் வாங்கிட்டு வா, இதெல்லாம் கேட்கல. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கருணை வாய்ந்தவர், அவர் முன்னாடி வந்து ரெண்டு கையை உயர்த்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே மகாபிரபு கிருஷ்ணா, எனக்கு உங்களை தவிர வேற கதியே இல்லை, நான் உங்களை அடைக்கலம் புகுந்துட்டேன், உங்களை தாமரை பாதங்கள் தவிர எனக்கு மிகச்சிறந்த அடைக்கலம் ஒன்றும் கிடையாது, தயவுசெய்து என்னை நீங்க ரட்சிக்கணும். இதை மட்டும்தான் பகவான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், வேற எதுவுமே பகவான் நம்ம கிட்ட கேட்கல. இந்த ஜீவாத்மா என்கிட்ட வந்து சரணடைவானா, என்னுடைய நாமத்தை சொல்ல மாட்டானா, எனக்கு என்னை வந்து வழிபட மாட்டானா, என் மேல அன்பு செய்ய மாட்டானா, அப்படிங்கறத மட்டும்தான் பகவான் நம்ம கிட்ட பாக்குறாரு, வேற எதுவுமே பகவான் நம்ம கிட்ட கேட்கறதே. பகவானுக்கு தேவையில்லை, அவரு சர்வேஸ்வரர், எல்லா யோகத்துக்கும் அரசன், யோகேஸ்வரன், ஜெகந்நாதன், இந்த உலக அகிலத்துக்கே நாதன், அவருக்கு என்ன தேவை இருக்கு? ஆனா அவர் ஒன்னே ஒன்று நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், நம்முடைய மனது. இந்த ஆத்மா உண்மையில இந்த ஆத்மா அவருக்கு சொந்தமானது, நம்ம பகவானுக்கு சொந்தமானவங்க. அந்த சொத்து கையை விட்டு போயிடுச்சு, இப்ப நீங்க ஒரு சொத்து வச்சிருக்கீங்க, சொத்து கையை விட்டு போயிடுச்சுன்னா யார் முயற்சி பண்ணுவாங்க? என்னுடைய சொத்து கையை விட்டு போயிடுச்சு, யார் முயற்சி பண்ணணும்? இழந்தவங்க தான் முயற்சி பண்ணுவாங்க, சொத்து போயிடுச்சே போயிடுச்சுன்னு இழந்தவங்க முயற்சி பண்ணுவாங்க. சொத்து எங்க முயற்சி பண்ணதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொத்து முயற்சி ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரிதான் நம்ம நிலைமை, நம்ம முயற்சி ஒன்றும் பண்றதில்ல, ஆனா பகவான் ஆர்வமா இருக்காரு. ஐயோ ஜீவாத்மா இவன் என்னுடைய சொத்து, என்னை விட்டு போயிட்டானே, இவன் எப்ப என்கிட்ட வரப்போறான் அப்படிங்கிற காரணத்தினால, அவருடைய கருணையினால அவர் இங்க தோன்றார். எப்படியாவது இந்த இழந்த சொத்தை நான் திரும்ப மீட்டு பெறணும், இந்த ஜீவாத்மா எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, திரும்ப என்கிட்ட வரணுங்கிறதுக்காக அவர் காரண்யமா இங்க வந்து தோன்றி நம்மளை எல்லாம் வசீகரிக்கிறார். அப்ப எந்த ஒரு ஜீவாத்மா தன்னுடைய நிலை என்னன்னு உணர்ந்து பகவானை சரணாகதி பண்றானோ, அவனுக்கு இந்த உலகத்தில் உரிமை கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவன் எதையுமே உரிமை கொண்டாட மாட்டான், என்ன இருக்கோ அதை சந்தோஷமா இருக்கும். என்ன சொன்னார் இல்லையா, தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வை எல்லாம் துறந்து வாழ்வின் அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே செயலாற்றான். அவனுக்கு ஒரு கிருஷ்ண பக்தன் ரொம்ப எளிமையா வாழக்கூடியவன், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, என்ன இருக்கோ அதை சந்தோஷமா இருப்பார். சுதாமா விப்ரா குசேலன் ஒரு ஏழை பிராமணர், அவருக்கு அடுத்த மாற்று துணி கிடையாது, அவங்க வீட்டில் மழை பெஞ்சா கூரையெல்லாம் பெத்துக்கிட்டு தண்ணி உள்ள வரும், கூரையெல்லாம் பிஞ்சு போடும், ஆனா அது சந்தோஷமா இருந்தார், ஏன்னா அவருக்கு அது இந்த நிலை போதுமானதா இருந்தது. சில சமயங்களில் பக்தர்கள் பயந்துக்குவது உண்டு. பிரஹ்லாத் மகாராஜா வந்து நரசிம்மருக்கு சொன்னார், பகவானே எனக்கு பௌதிக வசதிகளே வேண்டாம், ஒருவேளை பௌதிக வசதியை கூட்டிங்கன்னா நான் வந்து அதுல தீர்க்கப்பட்டுடுவேன், அப்புறம் நான் உங்களை மறந்துடுவேன். உண்மையில பிரஹ்லாத் மகாராஜா அப்படிப்பட்ட ஒரு பக்தர் கிடையாது, நம்மள மாதிரி உள்ள பக்தர் கிடையாது. பிரஹ்லாத் மகாராஜா ஒரு சுத்த பக்தர், ஆனா அவரே என்ன பிரார்த்தனை பண்றாரு, எனக்கு உலக வசதியே வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன். சுதாமல் பிராகும் போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்கணுங்கிற எண்ணம் இல்லை, ஆனா அவர் மனைவியோட தொடர்ந்து தொந்தரவுனால்தான் போனாரு, அப்படி கூட போய் அவர்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட கேட்கல, கிருஷ்ணா எனக்கு இது மாதிரி இப்படி எல்லாம் இருக்கு, நீ ஏதாவது செய்யணும், கேட்கவே இல்லை. அவரு இந்த வாய்ப்பை ஒரு சாதகமா பயன்படுத்திட்டு கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு துவாரைக்கு வந்தார். என்னுடைய நண்பன் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஆனா கேட்கல. அவங்களுக்கு என்ன தேவையோ, சில சமயங்கள்ல பக்தர்கள் அத்தியாவசியமான தேவைக்காக கூட பகவான் போய் நிக்கிறது கிடையாது. ஆனா பகவான் என்ன சத்தியம் பண்றாருன்னா, பகவத்கீதையில ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவன்கிட்ட உள்ளதையும் காத்து நானே அருள் பாலிக்கிறேங்கிறார். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரிபாசையே தேசா மிக்தாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியம். ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ, சரியா புரிஞ்சுக்கணும், நம்ம பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். நமக்கு தெரியாது நமக்கு என்ன தேவைன்னு, ஆனா பகவானுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைன்னு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆரம்ப நிலைய பக்தியில் இருக்கிறதுனால நமக்கு தேவையில்லாதான் போய் கேட்டுருப்போம் கிருஷ்ணாட்ட, ஆனா பகவான் கொடுக்க மாட்டார். சில சமயங்கள்ல பக்தர்கள்லாம் வந்து புலம்புறது உண்டு, என்ன பிரபு எங்களுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறோம், தினமும் வீட்டுல பூஜை பண்றோம், ஏகாதசி விரதம் இருக்கோம், ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னா பகவான் விரும்பல அவ்வளவுதான். நீங்க நம்ம பாட்டுக்கு நம்ம பக்தி சேவை பண்ணிட்டே இருக்கணும், பகவான் விருப்பப்பட்டா கொடுத்துட்டு போறாரு, கிடைக்கலையா புரிஞ்சுக்கணும். பகவானுக்கு விருப்பம் இல்லை, இல்லை என்னுடைய முன்ஜென்ம கர்மம், என்னுடைய முன்ஜென்ம கர்மத்தினால எனக்கு எனக்கு விதிக்கப்பட்டதான் எனக்கு கிடைக்கும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்ன வயசுல இன்ன ஆருக்கு இவ்வளவுதான் இருக்கணும்னு தீர்மானிக்கணும். எப்ப நம்ம இந்த உலகத்துல பிறவி எடுக்கிறோமோ அப்பவே தீர்மானிக்கப்பட்டாச்சு. இவனுக்கு 60 வயசுல ஒரு ஹார்ட் அட்டாக் வரும், 72 வயசுல இறந்து போடுவான், இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட, இதெல்லாம் நம்மளால மாற்ற முடியாது. அதனால அதுக்கான முயற்சிகளை உலக தேவைகளுக்காகவோ இல்ல பௌத்திக வசதிக்காகவோ முயற்சி எடுக்கிறத விட அந்த முயற்சியை பகவான் மேல அன்பு செய்யறதுக்கு வச்சிருந்தோம்னா எவ்வளவு முன்னேற்றம் வரும். கிருஷ்ணர் எவ்வளவு எவ்வளவு தூரம் நம்ம மேல அன்பு செய்வார், உண்மையில தன்னுடைய பக்தனுக்கு கிருஷ்ணனால என்ன செய்ய முடியாது. சுதாமா கேட்காமே கிருஷ்ணர் கொடுத்தாரு அவருக்கு, அதனால அவனுக்கு வந்து எந்த விதமான வாழ்வின் சொத்துக்களை எல்லாம் சேர்த்துக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே செயலாற்றுறான். இவ்வாறு செயல்படுவதால் அவன் பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. எப்ப நமக்கு பாவ விளைவு வருது, என்னுடைய அத்தியாவசிய தேவைக்காக நான் வந்து செயலாற்றும் போது நிறைய விதமான தீய செயல்கள் நம்ம ஈடுபட வேண்டியதாடு. அது இந்த உலக இந்த காலத்துல சொல்லவே வேண்டாம், நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு வசதி கேட்கணும், ஜனங்க எது வேணா செய்ய தயாரா இருக்காங்க. பகவானுடைய அவதாரத்துல ஒண்ணு வந்து ரிஷபதேவர், ஸ்ரீமத் பாகவதம் 5வது காண்டத்துல ரிஷபதேவருடைய சரித்திரம் வரும். அதுல ரிஷபதேவர் ரொம்ப அழகா பிரார்த்தனை செய்யறார், ரொம்ப அழகா பிரார்த்தனையில போதிக்கிறார் தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய பசங்களுக்கு, பசங்களுக்கு இல்ல பொதுவா நமக்கு தான், அவங்க சொல்ற மாதிரி நமக்கு சொல்றார். ரிஷபதேவர் என்ன சொல்றாருன்னா, நூனம் பிரமர்த்த குருதே விகர்மா எதீந்திரிய பிரீத்தி ஆத்மநோயம். உலகத்துல ஜனங்க புலன்ப அனுபவிக்கிறதுக்காக பித்து பிடிச்சிருக்காங்க, புலன்ப விஷயங்கள்ல எப்படியாவது நான் அடைஞ்சிடணும், எப்படியாவது நான் அதை அனுபவிக்கணும், ஆனா நமக்கு அது கிடைக்கணும்னு இருந்தாதான் கிடைக்கும், தலை சுத்தரணினாலும் கிடைக்காது. சில சமயங்களை நம்ம முயற்சி பண்ணலாம், எப்படியாவது என்னோட பையனை வந்து நான் வெளிநாட்டில் அமைச்சு நிறைய சம்பாதிச்சிடணும், இல்லை எப்படியாவது என் பொண்ணை நல்ல இடத்துல நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், எப்படியாவது நான் இந்த 5 ஏக்கர் 5 சென்ட் உள்ளதை 10 சென்ட் ஆக்கிடணும், இல்லை 1 ஏக்கர் நிலம் வச்சுட்டு அதை 5 ஏக்கர் நிலமாக்கிடணும், ஆனால் அது விதிக்கப்பட்டது தான் கிடைக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கும், 5 சென்ட் இருக்கா பகவான் நீங்கள் 5 சென்ட் பழைய எழுந்திருக்காரு, அதை வச்சு நான் அவருடைய சேவையில் எடுப்பேன். இது எப்படி 5 10 ஆக்கலாம், 10 20 இப்படி போயிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆகிடும், நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய மனது எல்லாம் தூக்கமே வராது. நீங்க போய் பாருங்க, எவ்வளவு பணக்கார வீட்டில் உள்ளவங்க நிம்மதியா தூங்குவாங்க, தூக்க மாத்திர போட்டாதான் தூக்கமே வரும். நிறைய பேர் பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் நீங்க சுதந்திரமா ரோட்ல நடந்து போற மாதிரி நடந்து போக முடியாது, அவங்களால நீங்க சுதந்திரமா சாப்பிட கூட முடியாது, நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி அவனுடைய சேவகர்கள் முதல் சாப்பிடுவான், அதுல ஏதாவது கலந்து வச்சுக்குவாங்க அவனுக்கு, அப்ப எதுவுமே நீங்க சுதந்திரமா செயல்பட முடியாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு நிலைக்கு போனாலும் நம்ம சுதந்திரமா செயல்பட முடியாது, அப்புறம் என்ன பிரயோஜனம் அதெல்லாம் இருந்து. அப்படி பார்க்க போகும்போது உண்மையில் அதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தரதில்லை, பதவியோ சொத்தோ புகழோ பெயரோ இதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தராது. அப்படி சந்தோஷம் தருதுன்னா ஏன் வந்து அந்த நிலையை அடையிறதுக்கு ஜனங்க ரொம்ப பித்தி பிடிச்சு போயிருக்காங்க, அந்த நிலையை அடையவே செய்யறாங்க, ஆனா சந்தோஷமா இருக்க முடியலையே, தொடர்ந்து அதை தக்க வச்சுக்க முடியலையே அந்த சந்தோஷத்தை. அப்ப என்ன அர்த்தம், அது உண்மையான சந்தோஷம் தராது. எது உண்மையான சந்தோஷம் தரும், பகவான் மேல பக்தி செய்யறது மட்டும்தான் உண்மையான சந்தோஷம் தரும். அந்த மாதிரிதான் நிறைய ஆச்சாரிய இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. சில சமயங்கள்ல பகவானே இந்த உலகத்தில் இறங்கி வந்து நிறைய அற்புதங்களை பண்ணுவார், அவர் இங்க இறங்கி வர்றது அவருடைய காருண்யம் அவருடைய கருணை, பகவான் இந்த உலகத்தில் இறங்கி வந்து நம்மளை போல கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறார். சில சமயங்களில் அவருடைய சகாக்கள் அமைச்சு வைக்கிறார், தன்னுடைய அஸ்திரங்கள் அமைச்சு வைக்கிறார். அவங்களும் இந்த உலகத்தில் வந்து எப்படி உலக விஷயத்தில் பற்றுதல் இல்லாம பகவான் மேல எந்த அளவுக்கு பற்றுதல் வைக்கணும் அப்படிங்கறத இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்கிறாங்க. எண்ணற்ற பக்தருடைய சரித்திரம் அந்த மாதிரி இருக்கு. எண்ணற்ற பக்தர்கள் தங்களுடைய சுகதுக்கங்கள் எல்லாம் மறந்து, தங்களுடைய உலக இன்பங்களை அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை எல்லாம் துறந்து, வெறுமனே பகவானின் லீலைகளை கேட்கறதும் பகவானை ஆராதிக்கிறதிலும் பக்தர்களுக்கு சேவை பண்றதுலுமே சந்தோஷம் அடைஞ்சிருந்தாங்க. அதுல ஒரு பக்தர் தான் ராஜா குலசேகர். ராஜா குலசேகர இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருந்தார். அந்த காலத்தில் வந்து தென்னிந்தியாவை வந்து மூன்று மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க, சேரன், சோழன், பாண்டியன். சேர மன்னர், சோழ மன்னர், பாண்டிய மன்னர். அதில் சேர வம்சத்தில் சேர மன்னருடைய இதில் அவங்களுக்கு வந்து வஞ்சிக்கலம்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தில் கொல்லி நகரம், அதாவது இப்போ கொல்லம்னு சொல்லுவாங்க, கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் இப்போ கேரளாவில் இருக்கு. அந்த இடம் தான் வந்து சேரர்களுக்கு, சேர மன்னர்களுக்கு தலைநகரமாக இருந்தது. அந்த கொல்லிமலையில கொல்லி நகரத்துல வஞ்சிக்கலத்துல வந்து திடபரதன் ஒரு சக்கரவர்த்தி இருந்தார், சேர மன்னர் அவர் திடபரதன். திடபரதன் அவ்வளவு ஒரு நேர்மையான மன்னர், நல்ல ஆட்சி புரியக்கூடியவர், நல்ல சிந்தனை உள்ளவர், பகவான் மேல பக்தி உள்ளவர். மன்னர் வந்து பகவான் மேல பக்தி உள்ளவராக இருந்ததுனால பிரஜைகளும் அவரை பின்பற்றினாங்க. யதா ராஜா ததா பிரஜா, மன்னர் எப்படி இருக்காரோ ஜனங்களும் அதே பின்பற்றுவாங்க. திடபரத மகாராஜா அவ்வளவு ஒரு நேர்மையான சக்கரவர்த்தியா இருந்தாரு, ஆனா அவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்தது. அப்ப அவர் பகவான் விஷ்ணுகிட்ட பிரார்த்தனை செய்யும் போது அவருக்கு ஒரு அற்புதமான குழந்தை பிறந்தது. அவ்வளவு அழகு, அவ்வளவு தேஜஸ் அந்த குழந்தை, எல்லாரும் வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தையோட கண்கள்லாம் அப்படி காது வரை நீண்டு இருக்கும், உருக்கி பொன் நிறத்தில் அவ்வளவு அழகு அந்த குழந்தை. ஜன மன்னருக்கும் அவருடைய மனைவி ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தை மேலே அவ்வளவு பிரியம் இருந்தாங்க, அவ்வளவு பிரியமா இருந்தாங்க. அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அவ்வளவு இயல்பாவே பகவான் மேல பக்தி, பகவான் மேல பக்தி, நல்லொழுக்கம், தெய்வீகமான குணம் கூட அவ்வளவு அற்புதமா அந்த குழந்தை வளர்ந்து வந்தார். தன்னுடைய பையனுக்கு, தன்னுடைய குலத்துக்கே வந்து ரொம்ப சிகரமா இருந்ததால இந்த குழந்தை குலசேகரன் பேர் வச்சார். இந்த குலத்துக்கே இவர் தான் செழுமை ஏற்படுத்த போறவர். குலசேகரன், ராஜா குலசேகரன் வந்து பகவானுடைய ஆபரணங்கள்ல கௌஸ்துப மணின்னு ஒண்ணு இருக்கு, பகவானுடைய கழுத்துல கௌஸ்துப மணின்னு ஒண்ணு அணிஞ்சிருப்பார். பகவான்கிட்ட வந்து அற்புதமான சில அஸ்திரங்கள்லாம் உண்டு, சங்கு, சக்கரம், கதை, தாமரை, கௌஸ்துபம், வைஜெயந்தி மாலா, ஸ்ரீவஸ்தம், இந்த மாதிரி சில சிறப்பு அம்சங்கள்லாம் பகவான் கூட எப்பவுமே இருக்கும். அதுல ஒண்ணு கௌஸ்துபமணி. அந்த கௌஸ்துபமணி பகவான் இந்த உலகத்துல, விஷ்ணு தன்னுடைய கௌஸ்துபமணி இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சார். அவர் தான் ராஜா குலசேகரன் இங்க தோன்றினார். இந்த அஸ்திரங்கள்லாம் பகவானின் நித்தியமான சேவகர்கள், பகவானை விட்டு என்றைக்கும் பிரிய மாட்டாங்க. அவங்களை இந்த உலகத்தில் அனுப்பிச்சு வச்சு அவங்க மூலமா நமக்கு பகவான் நிறைய விஷயங்களை போதிப்பார். ராஜா குலசேகரன் சின்ன வயதிலிருந்தே ஆத்மீகத்திலும் சரி, சாஸ்திரங்களை கத்துக்கிறதுலும் சரி, வித்தைகளை கத்துக்க எல்லாத்திலுமே சிறந்தவராக விளங்கினார். அவருடைய அப்பா அவ்வளோ அற்புதமாக அவருக்கு பயிற்சி கொடுத்தார், குதிரையேற்றம், வால் பயிற்சி, வில் பயிற்சி எல்லாத்திலுமே. அரசியலையும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், ஆத்மீகத்திலையும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அதுக்கப்புறம் தன்னுடைய பையன் சரியான பருவம் வந்தவுடனே அவர் இந்த அந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தி ஆக்கினார். அப்ப ராஜா குலசேகரன் தன்னுடைய திறமையினால அவர் இருந்தது கொல்லம், கொல்லி நகரம், வஞ்சிக்கலம், அங்கிருந்து சேரனுடைய தலைநகரம் அது, அங்கிருந்து மதுரை பாண்டிய தேசம் உட்பட, பாண்டிய தேசத்திலிருந்து இங்க உறையூர் சோழர்களுடைய தலைநகரம், இப்ப இருக்கிற உறையூர் வந்து சோழர்களுக்கு தலைநகரமா இருந்தது, மதுரை பாண்டியர்களுக்கு தலைநகரமா இருந்தது, கொல்லி நகரம் சேரனுக்கு தலைநகரமா இருந்தது. குலசேகர ராஜா தன்னுடைய நேர்த்தியான சிறந்த ராஜ என்ன சொல்றது, அவருடைய ஆட்சியினால அவர் தன்னுடைய எல்லையை சோழ மண்டல வரை விஸ்தாரம் பண்ணியிருந்தார். அப்படி தன்னுடைய எல்லையை சோழ மண்டல வரை விஸ்தாரம் பண்ணியிருந்தா கூட அவருக்கு இந்த உலக விஷயத்தில் அவ்வளவு பற்றுதல் கிடையாது. நான் பெரிய சக்கரவர்த்தி, எல்லா அரசர்களும் என்னுடைய கட்டுப்பாட்டில் வந்துட்டாங்க, இதெல்லாம் என்னுடைய புலன்பத்துக்காக அப்படி அவர் நினைக்க வேண்டும். அவர் தன்னுடைய கடமையை ஒரு சக்கரவர்த்தியா இருந்து இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணார். அதுக்கொண்டான ஒரு சக்கரவர்த்தியா இருந்து என்ன செய்யணும் அதை செய்தார். ஆனாலும் அவருக்கு அதுல அதிக நாட்டம் கிடையாது. அவர் தன்னுடைய எல்லையை விஸ்தரிக்கணும், தன்னுடைய எல்லையை அதிகரிக்கணும், நிறைய நாடுகள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கறத விட அவருக்கு நாளுக்கு நாள் அரசியல் விவகாரத்தை விட ஆத்மீகத்துலதான் ரொம்ப ஆர்வம் இருந்தது. நான் எப்ப ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதர் தரிசிக்க போறேன், நான் எப்ப திருவேங்கடத்துல போய் பாலாஜி சீனிவாச பெருமாளை தரிசிக்க போறேன், நான் எப்படி பகவானுடைய திவ்ய தேசங்களுக்கெல்லாம் யாத்திரை போக போறேன், நான் எப்போ பகவானை எங்க அந்தந்த கஷேத்திரங்கள்ல போய் அங்கெல்லாம் பகவானுடைய வைபவங்களை நான் எப்ப கேட்க போறேன், அவர் கண்குளிர எப்ப நான் பார்க்க போறேன்னு சொல்லி நாளுக்கு நாள் அவருக்கு ஆர்வம் அதிகரிச்சுட்டே இருந்தது. ஸோ குலசேகர சக்கரவர்த்தி ராஜா அவருக்கு பௌத்திக விஷயங்களோட ஆத்மீகத்துல ரொம்ப ஆர்வம் இருந்தது. அவர் நினைச்சாரு எப்ப நான் வந்து பகவானை தரிசிக்க போறேன், எப்ப நான் பகவானுக்கு சேவை பண்ண போறேன். இப்படி மன்னருக்கு வந்து ஆத்மீகத்துல ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால பிரஜைகளுக்கும் ஆத்மீகத்துல ஆர்வம் இருந்தது. அது மட்டும் இல்ல இந்த மந்திரிகளுக்கு ஒரே வருத்தம். இப்படி ராஜா வந்து இந்த உலகத்தை ஆட்சி இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணாம இவர் எப்படா நான் ஸ்ரீரங்கம் போக போறேன், எப்படா நான் திருவாங்குடம் போக போறேன்னு சொல்லி தினம் தினம் அவர் போகணும் போகணும்னு அவருடைய ஆர்வம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த மந்திரிகளை நினைச்சாரு கட்டாய ஒரு நாள் ராஜா வந்து நாட்டை விட்டு போயிடுவார். அப்ப இது வந்து ரொம்ப ஆபத்தானது. ராஜா நாட்டை விட்டு போயிட்டாருன்னா என்ன ஆகும்? அதனால எப்படியாவது ராஜாவுடைய மனதை நம்ம மாற்றணும். அவர் நாட்டை விட்டு போகவே கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு மந்திரிகள்லாம் கூடி பேசிக்கிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. கடைசியில் அவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, அடியார்களை நம்ம நாட்டுக்கு வர வச்சுட்டோம்னா ராஜா அவங்களுக்கு சேவை பண்றது மூலமா யாத்திரை போறதை மறந்துடுவார். இது நல்ல யோசனையா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வைஷ்ணவ அடியார்களை, நிறைய பக்தர்களை, பெருமாளுடைய பக்தர்களை, கிருஷ்ண பக்தர்களை எல்லாரையும் தன்னுடைய நாட்டுக்கு வர வச்சாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் ராஜா கோசர்கள் அரண்மனைக்கு வருவாங்க. அப்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராஜா குலசேகரரை பார்க்க வரும்போது அவர் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிருவார். தான் ஒரு ராஜாங்கிற துடி கூட கர்வம் இல்லாம அந்த அதிகாரிகளுக்கு ரொம்ப எளிமையா சேவை பண்ணுவார். அவருடைய பாதங்களை கழுவி அந்த தண்ணீர் எடுத்து தன் தலையில தெளிச்சுக்க, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள தலையில தெளிச்சு, அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் தலையில தெளிப்பார். ரொம்ப எளிமையாக சேவை பண்ணுவார். அவற்றிருந்து நிறைய விஷயங்களை கேட்டுக்குவார். குறிப்பா குலசேகர ராஜாவுக்கு ராமர் மேல அதிவிதமான ஒரு பக்தி உண்டு. ராமருக்கு மேல அவ்வளவு ஒரு பக்தி அவருக்கு. எப்பெல்லாம் அரண்மனைக்கு அடியார் வருவாங்களோ அவற்றிருந்து ராமனுடைய கதைகள் எல்லாம் கேட்பார், ராமாயண கதைகளை கேட்பார். இப்படி ரெகுலரா தினம் தினம் என்ன ஆயிடும்னா, தினம் தினம் ராஜாவுடைய நாட்டுல உற்சவம் தான், தினமும் உற்சவம். ஆயிரக்கணக்கான அடியார்கள் ஒன்று சேருவாங்க, லட்சக்கணக்கான பிரஜைகள், லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்க ஒன்று சேருவாங்க. எல்லாருமே ராமருடைய லீலையில கேட்பாங்க, ராமருடைய புகழ பாடுவாங்க, எல்லாருமே ராமருக்கு பூஜை செய்யறத பார்ப்பாங்க. கடைசியில பிரசாத விநியோகம் பண்ணும் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் ராஜா வந்து பிரசாத விநியோகம் விருந்து கொடுப்பார். பகவானுடைய லீலைகளை கேட்கணும், பகவானுடைய நாமங்களை பாடணும், அப்புறம் பிரசாதம் உட்கணும், சந்தோஷமா இருக்கும். தினந்தன உற்சவம். அரசியல் விவகாரங்களா மறந்து முழுக்க முழுக்க ராமாயணத்திற்கு லயிச்சு போடுவார். ராமனுடைய கதையில அப்படி கேட்டு உருகிடுவார். அப்படியே ராமனுடைய கதையில ஒன்றாயிடுவார், ஐக்கியமாயிடுவார் ராமரோட. அப்படியே தன்னையே மறந்துடுவார். நான் எங்க இருக்கேன், நான் யாரு, எதுவுமே அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமாயணத்தோடு அப்படியே ஒன்றாயிடுவார் குலசேகர சக்கரவர்த்தி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இப்ப வழக்கமா ஒருத்தர் வந்து உபன்யாசத்துக்காக வருவார். உபன்யாசம் வந்து பண்ணக்கூடியவர் ரொம்ப அழகா உபன்யாசம் பண்ணுவார். ராமனுடைய ராமாயண நிலைகளை வந்து அவ்வளவு அழகா வர்ணிப்பார். ராஜாவும் இப்படி கேட்டுன்னு கேட்டு தன்னையே மறந்துடுவார். அவர் ராமாயணத்திலே அந்த இடத்துல இருக்கிறது போல அவருக்கு ஒரு உணர்வு, ராமாயணத்தோட ஒன்றி போயிடுவார் அப்படியே. அப்போ இந்த வந்த பக்தர் வைஷ்ணவர் ஒரு பாகவதர், அவர் ராமாயண கதை சொல்லிட்டு இருந்தார். என்ன சொல்றாருன்னா, தண்டகாரண்ய வனத்துல ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணன் சீதா பிராட்டியோட உட்கார்ந்து அப்படி ராமர் லட்சுமணன் சீதா பிராட்டியோட இருக்கும்பொழுது சூர்பனகா, சூர்பனகா வந்து ராவனுடைய தங்க, ரொம்ப அழகா இருப்பான், பல்லெல்லாம் வெளியே வந்திருக்கும், தலைமுடியெல்லாம் அப்படி செம்பு கம்பி மாதிரி இருக்கும், ரொம்ப அழகு. அவன் என்ன பண்ணுவான், அப்படி ஆகாசமா இருக்கும், அவர் ராட்சசி, மனசு மேல ரத்தத்தை குடிக்கிறோம், அவன் அப்படி ராட்சசமாக பறந்து வருவான், அப்படி ஆகாசமா இருக்கும் பறந்து வருவான். அப்படி அவன் பறந்து வரும்போது தண்டகாரண்யத்தில் பஞ்சவடி, பஞ்சவடிங்கிற அடைப்பு இருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு, அந்த பஞ்சவடி பக்கம் வந்த உடனே அங்க இந்த ரெண்டு மாநிலர்களை பார்ப்பாங்க, மனுஷங்க, அவளை பொறுத்தவரைக்கும் மனுஷங்க, இந்த ரெண்டு மனுஷங்களை பார்த்தா அவ்வளவு ஒரு தேஜஸ், அவ்வளவு ஒரு அழகு, ரெண்டு பேருமே சந்திரன் சூரியன் மாதிரி இருக்காங்க. அதுலயும் அதுல ஸ்ரீராமர் அவருடைய கண்கள்லாம் அப்படியே தாமரை இதழ் மாதிரி விரிஞ்சிருக்கு, அப்படியே உடல் எல்லாம் பச்சை நிறத்துல அப்படியே ஜொலிக்கிறாரு. அவர் காவி உடவே அணிஞ்சிருக்காரு, அந்த அந்த மர ஊர்ல கூட அப்புறம் அவ்வளவு தேஜஸ், அவ்வளவு அழகு. அந்த அழகை பார்த்தோன்னே சூப்பனங்க அப்படியே மயங்கிடுவோம், இப்படி ஒரு அழகனா, இந்த உலக மூணு உலகத்திலேயே இப்படி ஒரு அழகனை நான் பார்த்ததே இல்லையே. உடனே என்னுடைய இவனை நான் கல்யாணம் பண்ணி நான் இந்த வனத்துக்கு, இந்த வனத்திலேயே நான் இவனோட உல்லாசமா இருக்கணும் அப்படின்னு சூர்பனகா வந்து தன்னை ஒரு அழகான பொண்ணை மாத்திடுவான். ஒரு அழகான பொண்ணை மாத்திட்டு அவ வந்து ராமர் முன்னாடி வருவான், ஓ மாநிலனே, நான் இந்த வனத்துக்கே ராணி, நீயோ ரொம்ப அழகா இருக்க, நானும் ரொம்ப அழகா இருக்கேன், நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு இந்த வனத்துல அப்படியே சந்தோஷமா உல்லாசமா சுத்தி வரலாம், நீ யாரு? ஓ ராமர் சொல்வாரு, என்னுடைய பேர் ராமன், நான் வந்து இங்க இருக்கேன், எனக்கான எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுதான் என் பொண்ணு, என்னுடைய மனைவி சீதா. இவ்வளவு மனைவியா, என்ன ஒல்லியா இருக்கா, நரம்பு மாதிரி இருக்கா, குச்சி மாதிரி இருக்கா, அவ்வளவு கூட வந்து என்ன சந்தோஷமா இருக்க போறேன். உண்மையில சீதா மாதா அவ்வளவு ஒரு அழகு, இந்த நீங்க தங்கத்தை எடுத்து அப்படி உருக்குனா எப்படி இருக்கும், தங்கத்தை உருக்கி ஊத்துனா அவ்வளவு ஒரு அழகு சீதா தேவி. ஆனா சூர்பனகா சொன்னா, இவ என்ன அழகா இருக்கா, அவளோட நான் தான் அழகா இருக்கேன், அவ வேற ஒல்லியா குச்சியா இருக்கா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளவு விட்டுடுங்க. ராமர் சொன்ன, ஐயோ நான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப அவ என் கூட இருக்கா, இந்த பாரு என் கூட ஒருத்தர் இருக்கான், என் தம்பி லட்சுமண, அவனுக்கு இன்னும் அவன் கல்யாணம் ஆயிடுச்சா, இப்ப மனைவி அவன் கூட இல்ல, நீ வேணா அவனை கல்யாணம் பண்ணிக்க. உடனே அவ லட்சுமணன் திரும்ப பார்ப்பான், லட்சுமணன் ரொம்ப அழகு, ரொம்ப அழகு லட்சுமணனும், லட்சுமணன் சொல்லுவா, ஓ மாநிலே, நீ எவ்வளவு அழகா இருக்க, நான் இந்த வனத்துக்கே ராணி, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோ உல்லாசமா இந்த உலகத்துல வளம் வரலாம்னு. இப்ப லட்சுமணன் சொன்ன, உனக்கு எதாவது அறிவு இருக்கா, நானும் ராமனுடைய சேவகன், ஒரு சேவகன் எப்படி எஜமான ஆக முடியும், நான் ராமனுக்கு சேவை பண்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ண, நீ ஒரு சேவகியா தான் இருக்க, நீ எஜமானி இருக்க முடியாது, அதனால புத்திசாலி தானே, நீ ராமனை தான் கல்யாணம் பண்ணணும். உடனே சூர்பனக ராமன்கிட்ட வந்தான், இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விளையாடிட்டே இருந்தாங்க, ராமன் லட்சுமணன் விடுவாரு, லட்சுமணன் ராமன் விடுவாரு, கொஞ்ச நேரத்துக்கு சூர்பனக்கு பயங்கரமான கோபம், அப்படி கண்ணால செவந்துடும், அவளுக்கு பயங்கரமான கோவம் தான், ஒரிஜினல் ரூபத்தில் வந்துடுவான். வந்தானே சொல்லுவா, என்ன ரெண்டு பேரும் என்ன கேலி பண்றீங்களா, இதுக்கு எல்லா காரணம் இந்த பொண்ணு தான், இவ கூட இருக்க போதுதான் என்ன ஏத்துக்க மாட்டேங்கிற, இப்பவே இவளை பிடிச்சி கடிச்சு அவர் ரத்தத்தை நான் குடிச்சு அப்புறம் அவன் கூட அனுபவிக்கிறேன். சீதை நோக்கி சீதை அப்படி பதவி போடுவா, அவளை பார்த்த உடனே சீதை கிட்ட போன உடனே சீதை அப்படி ராமனுக்கு பின்னாடி போழிஞ்சுக்குவான். அந்த ராமர் சொல்லுவார், ராமர் கோவம் வந்துடும், ராமர் சொல்ற, லட்சுமணா இனியும் காலம் தாழ்த்து கூடாது, இவளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும், இவள் அங்க இவ்வளவு ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இவளை கொல்ல வேண்டாம், இவளை அங்கஹீனம் பண்ணிடும், அங்கஹீனம் பண்ணா உடல் ஏதோ ஒரு பாகத்தை கட் பண்ணும். லட்சுமணன் ரெடியா தயாரா இருக்க, ராமருக்கு வந்து உத்தரவை மட்டும் தான் வரணும், ராமர் இவரை இவளை அங்கஹீனம் பண்ணணும், லட்சுமணன் அப்படி வாழை உருவிடுவார், தன்னுடைய உடையில இருந்து வாழை உருவி ஒரே சீவு மூக்க சரக்குன்னு மூக்கு அறுபட்டோட ரத்தம் கொட்டும், அப்படி கட்டிட்டு காடு பூரா அது இங்கி அங்கி ஓடும், அப்படி ரத்தம் கொடகடமா கொட்டும் சூர்பனகா மூக்குல இருந்து, அவ இங்கி அங்கி காடு பூரா ஓடுவான். ஓடி போய் கடைசியில அவருடைய சகோதரர் ரெண்டு பேரு அந்த வனத்தில் இருப்பாங்க, கரண் தூஷன் ரெண்டு பேர். கரண் தூஷன் வந்து 14,000 ராட்சச சேனைகளோட அந்த வனத்தில் இருக்காங்க. சூர்பனகா வந்து வந்தவ என்ன சொல்லணும், அந்த மாடலை என்ன அவமானப்படுத்திதான் சொல்ல வேண்டியதானே, அதை சொல்ல மாட்டான், ராமருடைய அழக முதல் வர்ணிப்பான். ராமர் அப்படி இருந்தார், அவர் கண் இப்படி இதெல்லாம், அப்போ ஒரு ராட்சசி கூட ராமரால் வசீகரிக்கப்பட்டிருக்காரு, அந்த அளவுக்கு அழகு ராமர். அப்பேற்பட்டவன் என்ன இப்படி ஆக்கிட்டான், நீங்களே என்னுடைய சகோதரர்களை காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே போய் அவங்களை தண்டிக்கணும், உடனே பறவை தூசணி பயங்கரமான கோபம் வந்துடும், இங்க வீரன் காக்காது அங்க போய் காமி அப்படின்னு சொன்ன உடனே இந்த 14,000 ராட்சசர்களோட கரணும் தூஷணனும் கழுத வாகனத்தில் ஏறி அப்படி பயங்கரமா வருவாங்க. வந்த உடனே லக்ஷ்மணன் சீதா ராமர் உட்கார்ந்துருப்பாங்க, ராமர் புரிஞ்சு படுத்து இந்த மாதிரி 14,000 ராட்சசர்கள் வராங்க. உடனே ராமர் வந்து தன்னுடைய கோதண்டத்தை எடுத்துருவார், கோதண்டத்தை எடுத்துட்டு லக்ஷ்மண் லக்ஷ்மணா சீதையை உள்ள கூட்டின்னு போ, நீ அவளுக்கு பாதுகாப்பாரு, இவங்களை நான் பாத்துக்கிறேன். இந்த கதை சொல்லிட்டு இருக்கிறார், யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எங்க ராமாயணம் ஓடிட்டு இருக்கு, யார் சொல்லிட்டு இருக்காங்க, உலசேர் அல்லார் இந்த கதையை கேட்டுட்டு இருக்காரு. உலசேர் அப்படி கவனமா கேட்டிருக்காரு, சில சமயம் கதைகள் முன்னாடி வந்துருவோம், நீங்க அந்த சினிமாக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த சீட்ல முன்னாடி வந்துருவாங்க, கதை படம் படம் வாய்க்குள்ள ஈ எடுத்து போனா கூட தெரியும், அப்படியே வாயை திறந்து அப்படியே நுனி சீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா அதுல ஒண்ணு அவ்வளவு முக்கியமான விஷயம் கிடையாது, இப்ப சினிமால ஒண்ணுமே இல்லை, ராமாயணம் நடந்தது அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. ராமாயணத்துல நடந்தது ராமரு சீதை ஹீரோ ஹீரோயின், ராமத்திலிருந்து சீதை பிரிச்சா வில்ல ராவண, ராம போய் ராவண வில்லனை கொன்னாரு, இதத்தான் அந்த காலத்திலிருந்து இப்ப வரை காப்பி அடிச்சிருக்கிறாங்க. என்ன ஆக்டர் மட்டும் மாறிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான் ஆக்டர் மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. ஆனா இது ஒண்ணு எல்லாம் ராமாயணத்துல இருந்ததுதான், ராமர் வந்து ஹீரோ, சீதா வந்து ஹீரோயின், ஹீரோயினை வந்து ராவண தூக்கின்னு போயிட்டான், ராமர் போய் ஹீரோ போய் வில்லனை கொன்னு சீதை மீட்டுன்னு வந்தாரு. இது நம்ம புராணத்தில் உள்ள கதை, இதை திருடி மசாலாக்கி கோல்மால் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி புதுசு புதுசா புதுசு புதுசா இவங்களை புலன்பத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில் இந்த கதையில எங்க இருந்து திடீட்டாங்க, ராமாயணத்துல இருந்து. குலசேகரர் வந்து அப்பளவு ஆர்வமா கதை கேட்டிருந்தாரு, இந்த கதை சொல்ற சொல்லியிருந்தார், 14,000 ராட்சச சேவரோட கரண் தூஷணாதிகள் ராமரை எதிர்த்து வராங்க, ராமர் கோயிலுக்கு எடுத்தார். குலசேகர் கேட்டிருந்தாரு, என்ன ஒரு அநியாயம் அப்படின்னு நினைச்சுக்குவார், ராம ஒரு நபர் 14,000 ராட்சசரோட போட்டி போடுறதா சண்டை போடுறதா, உடனே சேனையில திரட்டுங்க அவர் போடுவார், நம்ம உடனே தண்டவாண்ட மனத்துல போகணும், ராமர் குதிரை செய்து சேரன் தூசனாதிகள் வள கொலை பண்ணணும், இது அவசர கட்டத்தில் ராஜ குதிரை ஏறிவர், குதிரை ஏறி டக் 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 டக்னு போட ஆரம்பிச்சிருவார். கதை சொல்றது பயந்து போடுவார், ஐயோ என்னடா அது பம்பா போயிடுச்சு, நான் கதை தான் சொல்லிட்டு இருந்து ராஜாவுக்கு குதிரை ஏறி போறாரு, மந்திரிகள் பதட்டு பதப்பட்டு போயிடுவாங்க. கடைசியில் இந்த கதை சொல்றது, சக்கரவர்த்தி நில்லுங்க நில்லுங்க, நீங்க கதையை முடிச்சா கேட்க, ராமர் 14,000 ராட்சசனாய சேனைகளை கொண்டு சீதா தேவி லட்சுமணுக்கு ஒண்ணுமே சந்தோஷமா இருந்தாங்க, ஜெய் ஸ்ரீராமசந்திர மகாதேவி அப்படி சொன்ன உடனேதான் ராஜா குதிரை விட்டு இறங்கி வருவார். இப்படி ராஜா ராமருடைய லீலைகளை கேட்டு கேட்டு அப்படி லைட் போடுவார். ஒரு நாள் இந்த கதை சொல்றவரு, கதை சொல்றவருக்கு நல்லாவே தெரியும், ராமாயணத்துல சரியான கதையை சொல்லணும், எங்கேயாவது சோகமான கதையை சொன்னா ராஜா குதிரை ஏறி போடுவார். அதனால என்ன பண்ணுவாரு, ராஜாவுக்கு தகுந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி 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 ராஜாவை சமாதானப்படுத்தி வச்சிருந்தார். ஒரு நாள் இந்த கதை சொல்றவரு போக முடியாது, அவருக்கு வேற ஏதோ வேலை, அப்ப தன்னுடைய பையனை கூப்பிடுவாரு, கூப்பிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு ராஜாவுக்கு நீ கதை சொல்ல போகணும், என்னால போக முடியாது, ஆனா ஒரு கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ராமாயணத்துக்கு மட்டும் சோகமான கதை எதுவுமே சொல்லிடாத, சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும், ராஜாவை கட்டுப்படுத்த முடியாது, இதை மனசுல வச்சுக்கோ அப்படின்ட்டார். இந்த கதை சொல்றவர் அதெல்லாம் வந்து நீ பாத்துக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வந்தேன். வந்தோடனே ராமாயண கதை சொல்ல ஆரம்பிச்சார், ராஜாவும் தன்னுடைய சேனைகளோட உட்கார்ந்து கேட்டுருக்கார். தினம் தினம் இதுதான், தினமும் தினமும் என்னது, ராமர் கதை கேட்கணும், ராமுடைய புகழ் பாடணும், கீர்த்தனம் பஜனை பண்ணணும், வரவங்களுக்கெல்லாம் பிரசாதம் விருந்து. ராஜா வந்து அன்னைக்கு கதை கேட்கிறாரு, புதுசாக வந்திருக்காரு கதை சொல்றவரு, கதை சொல்லும்போது என்ன பண்ணிட்டார், தெரியாத ஜடாயுவோட மரணத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சார். சீதாதேவி ராமர் வந்து புள்ளிமானை தேடி போயிட்டாரு, ராமரை தேடி சீதா திட்டி விட்டு லக்ஷ்மணனும் போடுவாரு, சீதா தனியா இருக்கும்போது ராவன் வந்து சீதையை தூக்கின்னு போறான், புஷ்ப விமானத்துல ராமனும் சீதையும் இப்படி போயிட்டு இருக்காங்க, சீதை ஓ ராம் ஓ லக்ஷ்மண் ராம் லக்ஷ்மண் எங்க இருக்கீங்க அப்படி சீதா கதறி ஆடுறாங்க. அப்ப ஜடாயு வந்து ஒரு பருந்து, பெரிய பருந்து ஜடாயு, ஜடாயு வந்து ராமருடைய பக்தர், ராமருடைய நண்பரும் கூட. ஜடாயு என்ன பண்ணுச்சு, என்னது சீதா பிராட்டி அவர்கள் தூக்கின்னு போறான், என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி ஜடாயு போய் அவங்க கூட சண்டை போடும். இது நம்ம பின்னாடி ராமாயண கதையில் ரொம்ப கௌரவமாக படிக்கலாம். ஜடாயு போட்டு ராவணன் கூட சண்டை போட்டு ஜடாயுக்கு ரொம்ப வயசாகிடும், ராவணன் கூட ரொம்ப நேரம் சண்டை போட முடியாமல் கடைசியில் ஜடாயு வந்து ரெண்டு ரெக்கையும் ராவணன் வெட்டிடுவான், மேலேருந்து கீழே விழுந்துடும். ஜடாயு இறந்த உடனே சீதா கதறி அழுவாங்க, ஜடாயு ஜடாயு கதறி அழுதாங்க. இந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காரு, ஜட்டாயு வந்து உடலை விட்டுட்டாரு, சீதா பிராட்டிய ராவண இழுத்துன்னு போறாரு, இங்க யாருமே இல்ல, ராமர் இல்ல லட்சுமணன் இல்ல புஷ்ப விமானத்துல
ராவண தூக்கி போறா அப்படின்றது ராஜா கோபம் வந்துடும். ஒருவர் இங்க இருக்கிறாரு, எல்லாரும் லங்கையை நோக்கி போறோம், ராவணனை வந்து தாக்கி சீதை பார்த்து மீட்டிட்டு வரோம், ராஜா குதிரை ஏறிடுவார். இந்த கதை சொல்லிட்டு இருந்தவருக்கு அனுபவம் இல்லையா, என்ன பண்றது தெரியாது. அப்படி வாய் அடிச்சு போற ராஜா குதிரையில் போடுவாரு, படைகள்லாம் பின்னாடி வரணும் கட்டளை விட்டு போயிட்டாரு. எல்லாரும் படைகள்லாம் பின்னாடி வருது. இவர் நேர குதிரையில போய் 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 கடை சமுத்திரத்துக்கே போடுவார். சமுத்திரத்துல போன உடனே குதிரையை நீ பண்ணி சமுத்திரத்தை நீந்தி போவார். ஒரு கையில வாழை பிடிச்சிட்டு நீந்தி நீந்தி போறார். மந்திரிகளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துடும், கடலுக்குள்ள நீந்தி போறாரு. அவர் பாட்டுக்கு எதை பத்தியும் கொல்லப்படல, உயிர் போடுமன். அவரை பொறுத்த வரைக்கும் ராவணன் கொண்டு சீதையை பிராட்டியை வீட்டுக்கு கொண்டு ராமத்தை சேர்க்கணும். அப்ப ராமர் பார்த்தாரு, தன்னுடைய பக்தனுக்கு இப்படி ஒரு நிலையா, என் மேல உள்ள பிரியத்தினால அவன் சமுத்திரத்திலே மூழ்கிட்டு இருக்கான்னு சொல்லி பகவானும் நேரில் வந்துடுவார். ராமர் லட்சுமணனும் சீதா பிராட்டியும் நேர்லயே வந்துருவாங்க. சொல்லுவாங்க, குலசேகரா என்ன இது, என்ன பாரு, நான் சீதையை கூட்டிட்டு வந்தேன், ராவன் எல்லாம் வதம் பண்ணியாச்சு, ராவணனை வதம் பண்ணி நான் சீதை மீட்டு வந்தாச்சு, நான் அயோத்தியாவில் இருக்கேன், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, திரும்ப போ அப்படின்னாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு திருப்தி. இப்படி பகவானே அவன் முன்னாடி பிரத்யட்சமாயி அவருக்கு சந்தோஷப்படுத்தினார். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு, ஜெய் ஸ்ரீ ராஜா குலசேகருக்கு, சந்தோஷமா திரும்பி வந்துடுவார். இப்படியே ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும். இந்த மந்திரி எல்லாம் பார்த்தாங்க, இப்ப ராஜாவுக்கு வந்து ஸ்ரீரங்கம் போகணும் இல்ல திருப்பதி போகணும் என்னெல்லாம் போயிடுச்சு. ஆனா எப்பவுமே ராம கதையே கேட்டுருக்க. அப்ப அவங்க ஒரு யோசனை பண்ணாங்க, இப்படியே போயிட்டு இருந்தா ராஜா அரசியல் விவகாரம் ஒண்ணும் பண்ண மாட்டார், இப்படியே ராமனுடைய கதையை கேட்டு கேட்டு என்ன பிரயோஜனம், ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஸ்ரீராம நவமி உற்சவம் வந்தது. ஸ்ரீராம நவமி பிரம்மாண்டமான திருவிழா, நாடே திருவிழா. குலசேகர ராஜாட்ட வந்து ஸ்ரீராமர் விக்கிரம் இருக்கும், ராமர் லக்ஷ்மணன் சீதா ஹனுமான் விக்கிரம் இருக்கும். அதுக்கு தினம் தினம் அற்புதமா அலங்காரங்கள், மலர்களால ஆபரணங்களால ரத்னங்களால முத்து பவளம் ரத்தனம் வைரம் வைடூரியம், அற்புதமான விலை மதிக்க முடியாத ஆபரணங்களால அலங்காரம் பண்ணி அவ்வளவு அற்புதமா ஆராதனை பண்ணுவாங்க, அவ்வளவு விசேஷமா கொண்டாடுவாங்க ஸ்ரீராம நவமி. அப்ப இந்த லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பொதுஜனங்களும் அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு இருந்தாங்க. நிறைய பிராமணர்கள் வேத மந்திரம் ஓதுறாங்க, நிறைய பேர் பகவானுடைய நாமங்களை பாடுறாங்க, நிறைய பேர் விதவிதமா உணவு பதார்த்தங்களை தயார் பண்றாங்க, லட்டு பூரி ரசகுல்லா அல்வா சமோசா விதவிதமான பலகாரங்களை பண்றாங்க, நிறைய பேர் விதவிதமா பூக்கள்லாம் கட்டிட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமா திருவிழா கொண்டாடுறாரு ஸ்ரீராம நவமிய. அப்ப இந்த மந்திரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ராமருக்கு போடுற ரத்தன மாலையை திருடி வச்சிருவாங்க, ஒழிச்சு வச்சிருவாங்க, ஒழிச்சு வச்சுட்டு நேரம் ராஜாட்டவன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ராமருக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, ரத்ன மாலை காணோம், எங்க போயிருக்கோம், அங்கதான் எங்கேயா பூஜா ரூம்ல இருக்கும், யாராவது மாத்திக்கிட்டு வச்சிருப்பாங்க போய் பாருங்க. இல்ல இல்ல, நாங்க எல்லா பக்கமும் தேடிட்டோம், எங்க போயிடுச்சு ராஜா கேப்ப. எங்களுக்கு என்னமோ அடியார்கள் மேலதான் சந்தேகம் இருக்கு, பக்தர்கள் மேலதான் சந்தேகம் இருக்கு, ஏன்னா வேற யாரும் பூஜை இருக்குல்ல போறதுக்கு வாய்ப்பே இல்லையே, அவங்க தானே போறாங்க, அவங்க தான் யாராவது தெளி இருக்கணும். கேட்ட உடனே மன்னருக்கு பயங்கரமான கோவம், கண்ணெல்லாம் சவந்து முகமெல்லாம் சவந்து, என்ன ஒரு தைரியம் உங்களுக்கு, என் முன்னாடி அடியார்கள் மேல பழி சுமத்துறீங்க, பக்தர்கள் மேல பழி சுமத்துறீங்க, இது தர்மமே இல்லை, நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அப்போ சொல்லலாம், இல்ல அரசே, இது எங்களுக்கு அவங்க மேலதான் சந்தேகம் இருக்கு, ஏன்னா வேற யாருமே அங்க போறது இல்லை, அப்படின்னா ரத்தன மாலையில் அவங்கள தான் யாரும் ஒருத்தர் எழுத்து வச்சுக்கணும். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. யார் சொன்னாங்க, மந்திரிகள்ல யார்கிட்ட சொன்னாங்க, குலசேகர ராஜா கேட்டுட்டே இருந்தார். கடைசியில ராஜா என்ன பண்ணாருன்னா, அப்ப நீங்க எல்லாம் வந்து அடியார்கள் மேல பழி சுமத்துறீங்க, பக்தர்கள் மேல பழி சுமத்துறீங்க, அப்படிதானே? ஆமா, எங்களுக்கு அவங்க மேலதான் சந்தேகம். சரி, உடனே ஒரு பொற்கூடம் எடுத்துட்டு வாங்க, அந்த பொற்கூடத்துல ஒரு விஷ பாம்பை போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு. பயங்கரமான விஷ உள்ள பாம்பு, விஷப்பாம்பு. மன்னர் எதுக்காக சொன்னார்னு தெரியாது, மன்னர் கட்டளையாது, ஒரு பொற்கூடத்துல விஷப்பாம்பு போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்து மன்னர் முன்னாடி வச்சார், ராஜா முன்னாடி. ராஜா என்ன பண்ணுவாருன்னா, பகவானுடைய ரத்னமாலை வந்து அடியார்கள் எடுத்திருக்கிறது உண்மையா, இந்த குடத்துல விஷப்பாம்பு என் கையை தீண்டுட்டுன்னு சொல்லி பொற்குடத்துல கையை விட்டுடுவாரு, அந்த குடத்துக்குள்ள கையை விட்டுடுவாரு. அடியார்கள் பக்தர்கள் தான் அந்த மாலையை எடுத்திருக்காங்க, ரத்ன மாலையை திருடினது அவங்க தான்னா, இந்த பாம்பு என்ன கொட்டது அப்படின்னு அந்த கையை உள்ள விட்டுடுவாரு. அமைச்சர்கள்லாம் மந்திரிகள் அப்படி பிரமிச்சு போடுவாங்க, அப்படியே ஸ்டன்னா அப்படியே செல்ல மாதிரி தூண் மாதிரி நிற்பாங்க. அந்த பாம்பு அப்படியே வெளியில வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி போட முடியும். அப்பதான் மந்திரிகளா சொல்லுவாங்க, அரசே எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தான் அடியாருடைய வருகையை நிப்பாட்டணுங்கிறதுக்காக இப்படி செய்வாங்க, நாங்க சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, அடியாரு வரதை நாங்க நிப்பாட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணோம், நாங்க தான் அதை எடுத்து வச்சிருக்கோம். கேட்ட உடனே மன்னருக்கு அப்படியே வெறுத்து போடும், இப்பேற்பட்ட ஆட்கள் கூடவா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? கொஞ்சம் கூடி பக்தி கிடையாது, கொஞ்சம் கூடி பகவான்கள் அன்பு கிடையாது, அடியார்களுக்கு சேவை பண்ணுங்கிறது கிடையாது, அடியார்கள் அவதூறு பேசுறாங்க. இனி இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய ராஜ்யம் தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் துச்சமா விட்டுடுவார். விட்டு தன்னுடைய மகளையும் கூட்டிட்டு ஸ்ரீரங்கம் வந்துடுவார். ஜெய ஸ்ரீ ராஜா குலசேகராக்கி. அந்த மாதிரி பக்தர்கள்லாம் வந்து பகவான் மேல அவ்வளவு பிரியம் உள்ளவன், தன்னுடைய இன்பம் துன்பம் தன்னுடைய சுகத்தை எல்லாம் மறந்து அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் பகவான் லீலைகளை கேட்கறது தான். அது அமிர்தம் போல அப்படி பருகுவாங்க. பகவான் லீலைகளை கேட்டு 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 அவ்வளவு ஆனந்தம் அடைஞ்சார் குலசேகராஜ். அதான் அவர் பின்னாடி பெரிய ஆழ்வார் ஆயிடுச்சு, குலசேகர ஆழ்வார். அந்த ஊர்ல அவருடைய அவர் அங்கிருந்தா மறைவர். தென்காசி போற வழியில அவருடைய அந்த கோயில் எல்லாம் இருக்கு. ஒரு சமயம் நம்ம அங்க வாய்ப்பு கிடைச்சா போவோம், அங்க போய் அதெல்லாம் தரிசனம் பண்ணலாம். குலசேகர ஆழ்வார் மறைந்த இடம், அவருடைய கோயில், அங்க பகவானுக்கு விக்கிரகம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே பகவானுடைய நினைவிலே வாழ்ந்தவர். எந்த அளவுக்கு ஒரு பக்தன் பகவானுடைய ஸ்மரணத்தில் இருக்கணும், பகவானுடைய நிலைகளை கேட்கணும், எந்த மாதிரி கேட்கணும், எவ்வளவு ஈடுபாடோட எவ்வளவு ஒரு அனுபவிச்சு கேட்கணுங்கிறத குலசேகர் தன்னுடைய நிலையில காமிச்சார். அவர் ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தவர், ஆனா தன்னுடைய எல்லா விதமான பௌதிக அவருக்கு அதுல துளி கூட இஷ்டம் கிடையாது, எல்லாத்தையும் துச்சமா விட்டுட்டு வந்தார். இது வந்து அவர் பாடுறாரு திருப்பதியில வந்து பாலாஜி சீனிவாச பெருமாளை பார்த்து, நான் எப்பவுமே உங்களுடைய கோயிலுக்கு முன்னாடி படியா இருக்கணும்னு சொன்னேன், அப்பதான் அடியாருடைய துளி பாத துளியெல்லாம் என் மேல படும். அந்த கோயில்ல வந்து நான் ஒரு படியா இருக்க மாட்டேன்னா, ஏன்னா பக்தர்கள் வந்து வந்து போயிடுவாங்க, பகவானை பார்ப்பாங்க, அங்க போனாலே ஒரு நிமிஷம் தான், ஜெகரெட்டி ஜெகரெட்டி போங்க போங்கன்றான், நிக்கவே விட மாட்டாங்க. ஆனா படியா இருந்தா எப்பவும் பார்த்துட்டே இருக்கலாமே பகவானே. அப்ப உங்க கோயில் முன்னா நான் படியா இருந்து எப்பவுமே உங்களை நான் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. அந்த அளவுக்கு அவருக்கு பகவான் மேல அன்பு பக்தி. இப்ப இந்த மாதிரி பக்தர்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க, பகவான் இங்க அவங்களை அனுப்பிச்சு வச்சார். அந்த பக்தருடைய செயல் மூலமா, அவங்களுடைய லீலைகள் மூலமா, அவங்களுடைய உணர்வுகள் இதெல்லாம் வந்து நம்ம பின்பற்றணும். அதுக்காக தான் பகவானுடைய லீலைகளை எந்த அளவுக்கு கேட்கறது சுவை ஏற்படுத்திக்கணும், எந்த அளவுக்கு பௌத்திக விஷயங்கள்ல பற்றுதல் இல்லாம இருக்கணும், எந்த அளவுக்கு பகவான் மேல பற்றுதலா இருக்கணும், எந்த அளவுக்கு அடியார்களுக்கு சேவை பண்றதுல பக்தர்களுக்கு சேவை பண்றதுல எந்த அளவுக்கு நம்ம உறுதியா இருக்கணும், தயாரா இருக்கணும், அதெல்லாம் குலசேகர ஆழ்வார் இந்த உலகத்துல பண்ணி காமிச்சார். இப்ப நம்ம அவர் கருணைக்காக பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கும் வந்து பகவானுடைய லீலைகளை கேட்கறதுல சுவை ஏற்படணும், அடியாருக்கு சேவை பண்றதுல சுவை ஏற்படணும், ஹரிநாமத்துல சுவை ஏற்படணும், பகவான் மேல நம்ம தூய்மையான பிரேமத்தை வளர்த்துக்கணும். இதுதான் நம்ம லட்சியம், இதைத்தான் நம்ம அடையணும், இதுதான் நம்ம வாழ்க்கையோட லட்சியம். இது எல்லாமே தற்காலிகமானதும் அழிவுக்கு உட்பட்டதும் பிரயோஜனம் இல்லாததும் தான். அது இது இந்த ஒரே காரியத்துக்கு வேண்டிதான் மனித பிறவியே, மனித பிறவியே வந்து நம்மளை பக்குவப்படுத்திக்கிறது தான், பகவான் மேல தூய்மையான பிரேமத்தை வளர்த்துக்கிறது தான். அதனாலதான் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக வலியுறுத்தி சொல்றார், பௌதிக விஷயங்கள்ல பற்றுதல் இல்லாம நம்முடைய மனது புத்தியெல்லாம் பக்தி சேவையில் ஈடுபடுத்தி அதுல பக்குவம் அடைஞ்சவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பான். அந்த மாதிரி நம்மளும் முயற்சிக்கணும், நம்ம வந்து படிப்படியா பகவான் மேல பற்று, இந்த உலக விஷயங்களை எப்ப நம்ம பகவான் மேல பற்றுதலை வளர்த்துக்கிறோமோ அப்ப இயல்பாவே பௌதிக விஷயங்களை பற்றுதல் குறைஞ்சிடும். எப்ப நம்ம பௌதிக விஷயத்துல பற்றுதல் அதிகமா வச்சிருக்கோமோ அப்ப பகவான் மேல நமக்கு பற்றுதல் அதிகமா வராது. இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடானது. பௌதிக விஷயத்துல கூடுதலா பற்றுதல் வச்சுக்க முடியாது, பௌதிக விஷயத்துல யார் கூடுதலா பற்றுதலா இருக்காங்களோ அவங்களால பகவான் மேல பற்றுதலா இருக்க முடியாது. அதே சமயம் யார் வந்து பகவான் மேல ரொம்ப பற்றுதலா இருக்காங்க அவங்க உலக விஷயத்துல பற்றுதலா இருக்க முடியாது. அத பேருக்காக தான் செய்யணும், கடமைக்காக தான் செய்யணும். நம்ம இந்த உலகத்துல ஒரு கணவனாவோ இல்ல ஒரு தகப்பனாவோ இல்ல ஒரு ஆசிரியனாவோ இல்ல ஒரு வியாபாரியாகவோ இல்ல ஒரு எஜமானனாகவோ என்னவா இருந்தாலும் அது ஒரு கடமை, அந்த கடமைக்காக செயலாற்றுமே தவிர அதுல பற்றுதல் வச்சுக்க கூடாது. நம்மளோட பற்றுதலை வந்து பகவான் மேல வச்சுக்கணும். இது இந்த பிறவி எடுத்தாச்சு, இந்த பிறவி எடுத்தாச்சு, ஆனா இந்த பிறவி இதோட போகணும். இனி ஒரு பிறவி எடுத்தா இன்னும் பிரச்சனை தான், இனி ஒரு பிறவி எடுத்தோம்னா என்ன மாதிரி இருக்கும்னு தெரியாது. அது நம்முடைய செயலை பொறுத்துதான் இருக்கும். எம் எம் பாபி ஸ்மரன் பாவோ திஜத்தந்தே கலைவரம் தம் தம் ஏ வேதி கவுந்தே சதாசத் பாவ பாவிதா. இறக்கும் தருவாய் ஒருத்தர் என்ன உணர்வோட இந்த உடலை விடுறானோ அதே ஆயிடுவோம். அப்ப நம்ம எல்லாம் எந்த உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கோம்? இப்போ கிருஷ்ண உணர்வோட பகவான் மேல தூய்மையான அன்பை வச்சு பக்தி பண்ணி வாழ்ந்தோம்னா இறக்கும் சமயத்துல பகவானை நினைவு வரும். அப்படி பண்ணலைன்னா நம்ம திரும்ப பல பிறவிகள் எடுக்க வேண்டியது. நாயாவோ பன்றியாவோ பூனையாவோ மனுஷனாவோ எந்த பிறவி எடுத்தாலும் கஷ்டம்தான். பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் கஷ்டம்தான். முன்பே பேசணும் உபன்யாசத்தில் அதனால எப்படி பார்த்தாலும் நம்ம பகவான் மேல தூய்மையான அன்பை வளர்த்துக்கலைன்னா நம்முடைய மனித வாழ்க்கை நம்ம வீண் பண்ணிட்டோம், நம்ம கால விரயம் பண்ணிட்டோம். அதனால அந்த ஒரு வாய்ப்பை வந்து ஆச்சாரியர் நம்ம கொடுத்துருக்காங்க. சில பிரபுபாவுடைய கருணையினால நமக்கு ஏதோ கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பக்தருடைய சங்கம் கிடைச்சிருக்கு, பகவானுடைய தரிசனம் கிடைக்குது, பகவானுடைய பிரசாதம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது ஆச்சாரியனுடைய கருணையினால. இது எல்லாம் கிடைச்சி பயன்படுத்திக்கலைன்னா நம்மள மாதிரி ஒரு துப்பாக்கியசாலி யார் இருக்க முடியும் இந்த உலகத்துல? இதெல்லாம் கிடைச்சி அதை சரியா பயன்படுத்திக்காம போயிட்டோம்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப துப்பாக்கியசாலி நம்ம தான். அதனால நம்ம பாக்கியசாலியா மாத்திட்டாரு பகுப்பாரு, ஆனா நம்ம வந்து அவர் நம்மளை பாக்கியசாலியா மாத்திட்டாரு பக்தருடைய சங்கத்திலிருந்து பக்தி பண்றதுக்கு, ஆனா அதை பயன்படுத்திக்கலைன்னா நம்ம தான் துப்பாக்கிசாலி. அதனால நம்ம அதை சரிவர பயன்படுத்த. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஸ்ரீல பிரபுபாதுக்கு. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது கேள்விகள் சந்தேகங்கள்?